Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible and we have now reached the second letter of John.
வேதாகமம் முழுவதையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யோவான் எழுதின இரண்டாம் நிருபத்திற்கு வந்திருக்கிறோம்.
This is addressed to someone called the chosen lady.
தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்கிற ஒருவருக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது.
And John calls himself the elder, writing to the chosen lady and her children.
மூப்பனாகிய நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் எழுதுகிறேன் என்று யோவான் சொல்கிறார்.
Now we don't know whether this is referring to a church perhaps.
இது ஒரு சபையை குறிக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை.
Because at the end of the letter he says the children of your chosen sister greet you.
ஏனென்றால் அந்த நிருபத்தின் கடைசியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறாள் என்று வாசிக்கிறோம்.
What does chosen lady and chosen sister mean?
தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி என்றால் என்ன?
Possibly some church that he was referring to.
அவர் ஒருவேளை ஒரு சபையை குறித்து எழுதியிருக்கலாம்.
Maybe he didn't want to mention the name.
அந்த சபையினுடைய பெயரை அவர் குறிப்பிட விரும்பவில்லை
போல. And he didn't want to mention the name of the church that was greeting them.
அவர் வாழ்த்து சொல்லுகிற சபையினுடைய பெயரை கூட குறிப்பிட விரும்பவில்லை போல.
And the children were the people in that church.
அங்கே சொல்லப்பட்ட பிள்ளைகள் சபையில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம்.
Anyway, it doesn't really matter what it is.
அது எதுவா இருந்தாலும் நமக்கு அது ஒரு பொருட்டல்ல.
But as we look at the content of this letter,
இந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுது,
again you find John emphasizing God's commandments and false teachers.
தேவனுடைய கற்பனைகளையும் பொய்யான தீர்க்கதரிசிகளையும் குறித்து அவர் பேசுகிறார்.
It's amazing how much John warns against deception and false teachers after having observed the development of the church for 65 years.
65 ஆண்டுகளாக சபையினுடைய வளர்ச்சியை பார்த்த பிறகு மீண்டும் மீண்டுமாய் கள்ள போதகர்களை குறித்தும் வஞ்சனைகளை குறித்தும் எச்சரிப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
False teaching was the rampant even in the first century.
முதல் நூற்றாண்டிலேயே கள்ள போதகமானது மலிந்து காணப்பட்டது.
And God allowed these false teachers to flourish.
இந்த கள்ள போதகர்கள் வளர்ந்து செழிக்கும்படியாய் தேவன் அனுமதித்தார்.
As I said, because that is how he was testing his children to see what they are seeking for.
தம்முடைய பிள்ளைகள் எதை தேடுகிறார்கள் என்பதை இதை வைத்துதான் தேவன் சோதித்து பார்க்கிறார்.
And today when he allows false teachers to flourish,
இன்றைக்கு கள்ள போதகர்கள் செழிப்படைய முடியா வளர முடியா தேவன் அனுமதிக்கிறாரே,
offer you riches on earth instead of riches in heaven,
பரத்துக்குரிய பொக்கிஷங்களை கொடுப்பதை காட்டிலும் பூமிக்குரிய பொக்கிஷங்களை வாக்கு பண்ணுகிறார்கள்.
God is immediately able to test out who is interested in riches in heaven and who is interested in riches on earth.
யாருக்கெல்லாம் பூமியின் பொக்கிஷத்தில் விருப்பம் இருக்கிறது, யாருக்கெல்லாம் பரலோகத்தின் பொக்கிஷத்தில் விருப்பம் இருக்கிறது என்பதை தேவன் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும்.
When false teachers come and offer you physical healing more than victory over sin,
பாவத்தின் மேல் உள்ள ஜெயம் என்பதை காட்டிலும் சரீர சுகத்தை நான் தருகிறேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது,
God is immediately able to find out who is interested in this body and who is interested in their spirit.
இந்த சரீரத்தில் யாருக்கு விருப்பம் இருக்கிறது என்பதையும் ஆவியில் யாருக்கு விருப்பம் இருக்கிறது என்பதையும் தேவன் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும்.
Even the animals are interested in their body.
விலங்குகள் கூட தங்களுடைய சரீரத்திலே அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது.
And that's why you find great numbers at healing crusades.
ஆகவே தான் இன்றைக்கு எவ்வளவோ குணமாக்கும் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது.
If healing was offered to all the animals would also come.
எல்லா விலங்குகளுக்கும் சுகம் தரும் கூட்டம் நடத்தினால் விலங்குகளும் கூட வரும்.
Jesus did not seek to draw people like that.
இயேசு ஒரு காலம் அப்படி ஜனங்களை தம்முடைய கவர முயற்சிக்கவில்லை.
There is a purpose with which God allows all these teachers.
ஆகவே இப்படிப்பட்ட போதகர்களை இந்த உலகத்தில் அனுமதிப்பதிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
And John says here,
யோவான் இங்கே சொல்கிறார்,
I was very glad to find some of your children walking in the truth, just as we have received commandment from the Father, verse 4.
நான்காம் வசனத்திலே, பிதாவினாலே நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
The thing that brought delight to John's heart was to see God's people walking in truth.
தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற காரியம் தான் யோவானுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது.
Not that they were becoming rich.
அவர்கள் பணக்காரர்களாய் மாறுகிறார்கள் என்கிற காரியம் அல்ல.
And he says, now I ask you lady, not as writing to you a new commandment.
அம்மாளே நான் இப்பொழுது புதிய கற்பனையாக எழுதாமல்,
but what we have had from the beginning that we love one another.
ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக ஒருவரிலே ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று நான் எழுதுகிறேன்.
See such a strong emphasis on this in John's gospel and in John's letters.
யோவான் என்ன சுவிசேஷத்திலேயும் சரி, யோவான் எழுதுகிற நிருபங்களிலேயும் சரி, இதை அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறார்.
Remember, this is the writing of a man who has walked with God for 65 years.
தேவனோடு கூட 65 ஆண்டுகள் நடந்த ஒரு மனிதன் எழுதுகிற காரியம்.
And love he sees is the greatest.
அன்புதான் பிரதானமான காரியம் என்று பார்க்கிறார்.
And he says, this is love, that we walk according to his commandments.
அவருடைய கற்பனையின்படி நடந்து கொள்கிறோமே, இதுதான் அன்பு என்று அவர் சொல்கிறார்.
And then he talks about deceivers.
அதற்கு பிறகு வஞ்சிக்கிறவர்களை குறித்து பேசுகிறார்.
What is the mark of a deceiver?
வஞ்சிக்கிறவனுடைய அடையாளம் என்ன?
Many deceivers have gone out into the world who do not acknowledge that Jesus Christ is coming in the flesh. This is the deceiver and the antichrist.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகிறிஸ்துவுமாய் இருக்கிறான்.
A person who does not acknowledge that Jesus Christ came in the flesh, he's got the spirit of the antichrist and is a deceiver.
இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று அறிக்கை பண்ணாத எவனும் அவன் வஞ்சகனும் அந்திகிறிஸ்துவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது.
Now notice what it says here.
என்ன சொல்கிறது என்று கவனித்து பாருங்கள்.
Jesus Christ is not question of people denying that Jesus Christ is God.
இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று மறுதளிக்கிறவர்கள் அல்ல.
These deceivers may acknowledge Jesus Christ is God.
இயேசுதான் தேவன் என்று இந்த வஞ்சகர்கள் ஒப்புக்கொள்ளலாம்.
But they do not emphasize his humanity.
ஆனால் அவருடைய மனித தன்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறதில்லை.
That is the spirit of the antichrist.
இதுதான் அந்திகிறிஸ்து.
That is the deceiver.
இதுதான் வஞ்சகன்.
And that is the reason why many Christians today are also defeated.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இதுதான் காரணம்.
Wherever you find defeated Christians, you'll find them emphasizing the deity of Christ but not his humanity.
எங்கெல்லாம் ஜனங்கள் பாவத்தினாலே தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் இயேசுடைய தெய்வத்துவம் வலியுறுத்தப்படும், ஆனால் அவருடைய மனித தன்மை வலியுறுத்தப்படாது.
Though theoretically everybody believes Jesus Christ came as a man,
இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்று எழுத்தின்படி விசுவாசித்தாலும்,
in actual terms they don't get any practical value out of that truth, and so it's almost like denying that Jesus Christ came in the
இந்த சத்தியத்திலிருந்து நடைமுறையிலே அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு காரியத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்ளாது இருக்கிறபடினாலேயே அதை மறுதளிக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது.
So in John's letters at the end of the first century, he keeps on emphasizing this.
ஆகவே முதல் நூற்றாண்டின் முடிவிலே யோவான் எழுதக்கூடிய கடிதங்களிலே இதை அவர் வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்.
Why is it so important?
ஏன் இது அவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது?
See, this is how we identify false teachers.
இப்படித்தான் நாம் கள்ள போதகர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
Jesus Christ in the flesh as a man is our example.
இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்து மனிதனாக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய மாதிரி.
That's why he's called the word.
ஆகவேதான் அவர் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார்.
Like you cannot understand my thought unless I express it in words.
வார்த்தைகளில் நான் சொல்லாவிட்டால் என்னுடைய எண்ணங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது.
We cannot know God unless he manifested himself.
தேவன் தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் தேவன் யார் என்பதை நாமும் அறிந்து கொள்ள முடியாது.
The word became flesh.
அந்த வார்த்தை மாம்சமானது.
So since the word Jesus is called the word,
இயேசு வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார்.
We can say that Jesus Christ is our spiritual dictionary.
இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆவிக்குரிய அகராதி என்று நாம் சொல்லலாம்.
If you want to know what humility is,
தாழ்மை என்றால் என்ன என்று நீங்கள் அறிய வேண்டுமானால்,
don't look up an earthly dictionary for that word.
பூமியிலே காணப்படுகிற ஒரு அகராதியை நீங்கள் பார்க்க வேண்டாம்.
Look at Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
That is humility.
அதுதான் தாழ்மை.
If you want to know what purity is,
பரிசுத்தம் என்றால் என்ன?
Look at Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
If you want to know the right attitude to money, look at Jesus Christ.
பணத்தின் மீது சரியான மனப்பான்மையை பார்க்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை
பாருங்கள். If you want to know how to preach, look at Jesus Christ.
எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று அறிய வேண்டுமானால் இயேசுவை பாருங்கள்.
If you want to know how a child should behave in his home towards his parents, look at Jesus Christ.
ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
If you want to know how you should relate to women, look at Jesus Christ.
ஸ்திரீகளோடு கூட எப்படி நடந்து கொள்வது என்பதை அறிய வேண்டுமானால் இயேசுவை பாருங்கள்.
He is the word made flesh.
அவர்தான் மாம்சத்திலே வந்த வார்த்தை.
God's word which you can see in his life.
தேவனுடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில காண முடியும்.
In all areas.
எல்லா பகுதிகளிலும்.
What is his attitude to sick people? Look at Jesus Christ.
வியாதியஸ்தர்மேல் அவருக்கு இருந்த மனப்பான்மை என்ன? இயேசுவை பாருங்கள்.
So Jesus Christ coming in the flesh is our dictionary.
இயேசு மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அகராதியா இருக்கிறார்.
So whenever I see a preacher,
எப்பொழுதெல்லாம் நான் ஒரு பிரசங்கியாரை பார்க்கிறேன்,
I say I want to compare him with the dictionary.
அவரை இந்த அகராதியோடு கூட ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன்.
I want to see whether he is following Jesus Christ who came in the flesh.
மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை இவர் பின்பற்றுகிறாரா என்று நான் பார்க்க விரும்புகிறேன்.
Is he having the same attitude as Christ had?
கிறிஸ்துவுக்கு இருந்த அதே மனப்பான்மை இவருக்கு இருக்கிறதா?
Towards money.
பணத்தின் மீது?
Is he following the same principles that Christ taught?
கிறிஸ்து போதித்த அதே கோட்பாடுகளை இவர் பின்பற்றுகிறாரா?
And practiced.
கிறிஸ்து நடைமுறையிலே கைக்கொண்ட காரியங்களை இவர் நடைமுறையிலே கைக்கொள்கிறாரா? இல்லாவிட்டால் நான் அதை தள்ளிவிடுவேன்.
Even though many will say with their mouth that Christ came in the flesh,
அநேகர் கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார் என்று தங்கள் வாயிலே சொன்னாலும் சரி,
the spirit manifested in their life does not confess that Christ came in the flesh.
அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற அந்த ஆவியானது அது கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறது.
They do not seek to live like Jesus lived.
இயேசு வாழ்ந்தபடியே அவர்கள் வாழும்படியாய் பிரயாசப்படுவார்கள்.
They do not follow the principles that Jesus adopted in his ministry.
இயேசு தம்முடைய ஊழியத்திலே கைக்கொண்ட அந்த கோட்பாடுகளை இவர்கள் பின்பற்றுவதில்லை.
They just do according to whatever they think is the best for the circumstances.
அந்த சூழ்நிலைகளுக்கு எது சாதகமா இருக்குமோ மேன்மையா இருக்குமோ அதை மட்டுமே அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
So Christ coming in the flesh is our standard.
ஆகவே மாம்சத்தில் இருந்த கிறிஸ்து தான் நம்முடைய தரம்.
எவ்ரி பிரீச்சர் மஸ்ட் பி கம்பேர்ட் வித் கிறிஸ்ட்.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பார்க்க
வேண்டியதாயிருக்கிறது.
கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தாரே.
Do I see the spirit of Christ in him?
இந்த கிறிஸ்துவின் ஆவியை இவரிலே பார்க்க முடிகிறதா?
What is his attitude to money?
அவர் பணத்தின் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை
என்ன? Does he preach holiness like Jesus preached?
இயேசு பிரசங்கித்தது போல பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரா?
Or is he preaching psychology which Jesus never preached?
அல்லது இயேசு கிறிஸ்து ஒரு காலம் பிரசங்கியாத மனோதத்துவத்தை பிரசங்கிக்கிறாரா?
You can be protected from many things.
அநேக
காரியங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் தி ஃப்ளஷ் ஆஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை உங்களை வாழ்க்கையின் தரமாக வைத்துக் கொண்டால் பல வஞ்சகங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும்.
So he says in verse 8, watch yourselves from these deceivers.
ஆகவே இந்த வஞ்சகத்தினாலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
Otherwise you can lose what you have accomplished so far.
அல்லாவிட்டால் இதுவரை நீங்கள் சாதித்த செய்கைகளின் பலத்தை இழந்து போக முடியும்.
Many Christians have started out well.
அநேக கிறிஸ்தவர்கள் நன்றாகத்தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் எதை பெற்றுக் கொண்டதற்கு
வேண்டுமோ
அவர்கள் அந்த செய்கின் முழு பலனை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள்.
You may not do the things that those preachers do.
அந்த பிரசங்கியார்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம்.
But if you allow them to influence your thinking and deceive you, you yourself can lose a reward.
ஆனால் நீங்கள் சிந்திக்கிற அந்த சிந்தனையின் விதத்திலே அவருடைய காரியங்கள் தாக்கத்தை விளைவிக்குமானால் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவீர்கள்.
Further in verse 9, ஒன்பதாம் வசனத்திலே, anyone who goes too far and does not abide in the teaching of Christ does not have God.
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவனல்ல.
What does it mean to go too far?
மீறி நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம்?
That means to go beyond what scripture has said.
வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதையும் தாண்டி போவது.
There are so many people who try to analyze things which are not in written in scripture.
வேதத்தில் எழுதப்படாத காரியங்களிலே போய் அநேகர் ஆராய்ச்சி செய்கிறார்கள்.
The Bible says the secret things belong to the Lord our God, Deuteronomy 29:29.
உபாகமம் 29 அதிகாரம் 29 வசனத்திலே மறைவானவைகள் கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது.
Only the things that are revealed belong to us.
வெளிப்படுத்தப்பட்டவைகளாக இவைகளும் நமக்குரியவைகள்.
We must never seek to analyze things which are not written in scripture.
வேதத்தில் எழுதப்படாத காரியங்களை ஒரு காலம் நாம் போய் ஆராய்ச்சி மேற்கொள்ள கூடாது.
There are many theologians who try to analyze the human nature and the divine nature of Christ.
அநேக இறையியல் வல்லுநர்கள் இயேசு கிறிஸ்துவின் மனுஷிக சுபாவத்தையும் தெய்வீக சுபாவத்தையும் ஆராய்ச்சி
செய்கிறார்கள்.
அப்பொழுது அவர்கள் மனோதத்துவ ரீதியையும் கோட்பாடுகளையும் தான் பின்பற்ற
வேண்டும். He was fully God and fully man and leave it at that.
அவர் முழுமையாய் தேவனாய் இருந்தார், முழுமையாய் மனிதனாய் இருந்தார், அதோடு கூட நிறுத்தி விடுங்க.
We worship him as God and we follow him as a man.
அவரை தேவனாக ஆராதிக்கிறோம், அவரை மனிதனாக இருக்கும்போது நாம் பின்பற்றுகிறோம்.
We don't go beyond what scripture says.
வேதம் சொல்லுகிறதை காட்டிலும் மீறி நாம் போகிறதில்லை.
Analyze questions such as was Jesus able to sin?
இயேசு பாவம் செய்து முடிந்ததா?
Did he, what would have happened if he had sinned?
அவர் பாவம் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை.
These are all for foolish theologians to discuss.
இவைகளெல்லாம் புத்தியரமான இறையல் வல்லுநர்கள் அவர்கள் தர்க்கிக்கட்டும்.
We stick to what scripture says and don't go beyond that.
நாம் வேதம் என்ன சொல்கிறதோ அதோடு நிறுத்தி விடுவோம், அதற்கு பின்னாக நாம் போக தேவையில்லை, மீறி போவதில்லை.
Anyone who goes too far does not abide in the teaching of Christ.
அதே மீறி நடக்கிற எவனும் உபதேசத்தில் நிலைத்திருக்கவில்லை.
It's very easy when you go into all these speculative questions to completely miss God's will in your life.
இப்படிப்பட்ட விசித்திரமான கேள்விகளை எல்லாம் கேட்டு தேவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தை நீங்கள் தவறவிட்டு விட முடியும்.
But the one who abides in the teaching has the Father and the Son.
கிறிஸ்துவில் நிலைத்து உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன்.
Be careful that you don't receive anybody into your house who does not bring this teaching.
இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவன் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
Don't even give him a greeting.
அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது.
I don't even give a greeting or receive into my house people who deny the deity of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை மறுக்கிற ஒருவரையும் நான் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வாழ்த்தல் சொல்ல மாட்டேன்.
They call themselves Christians.
அவர்கள் தங்களை கிறிஸ்துவ என்று அழைத்துக் கொண்டால்.
So we have to be very careful about such people like Jehovah's Witnesses for example.
உதாரணமாக யெகோவா சாட்சிக்காரர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்களை குறித்து நாம்
ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வ தன்மையை மறுக்கிறார்கள்.
They are so stubborn that they are not even willing to hear what you have to say.
நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை கேட்பதற்கு கூட அவர்களுக்கு மனம் இல்லை.
In the third letter of John,
யோவான் எழுதின மூன்றாம் நிருபம்,
the subject is a good elder and a bad elder.
ஒரு நல்ல மூப்பனும் கெட்ட மூப்பனும் என்கிற தலைப்பிலே பார்க்கிறோம்.
He mentions two people here.
இங்கே இரண்டு நபர்களை குறிப்பிடுகிறார்.
He is writing this letter to Gaius.
காயுக்கு எழுதுகிறார்.
And he says here,
இங்கே சொல்லுகிறார்
in verse 9 about Diotrephes who is a bad elder.
தியோத்ரேப்பு ஒரு மோசமான மூப்பர் என்று சொல்கிறார்.
And Demetrius, verse 12, who is a good elder.
Demetrius, நல்ல ஒரு மூப்பர் என்று சொல்கிறார்.
So we see here,
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்,
two examples.
இரண்டு உதாரணங்களை
பார்க்கிறோம். A good man and a bad man in the leadership in the church.
சபையில் உள்ள தலைமைத்துவத்திலே ஒரு நல்ல மனிதன், ஒரு கெட்ட மனிதன்.
That's the main subject here.
இங்கே பார்க்கிற முக்கியமான கருப்பொருள் அதுதான்.
Now, in the second verse,
இரண்டாவது வசனத்திலே
he writes,
அவர் சொல்கிறார்,
He's just writing a letter to Gaius.
காயுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்.
I pray that in all respects you may prosper and be in good health as your soul prospers.
உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்.
Now this is just a concern for a person's physical welfare like all of us would have when we write a letter to anyone.
நாம் யாருக்கும் கடிதம் எழுதும் பொழுது நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்களா என்று நாம் கேட்கிறோமே விசாரிக்கிறோமே அது போல ஒரு கடிதம்தான்.
Now so many Christians have got a doctrine out of this verse.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை வைத்து ஒரு பெரிய உபதேசத்தையே மாற்றி விட்டார்கள்.
That God wants us to always prosper materially and become millionaires.
எப்பொழுதே நாம் வாழ்ந்து செழித்து லட்சாதிபதிகளாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And never to be sick.
ஒரு காலம் வியாதிப்படக்கூடாது என்று உபதேசம் வைத்து விட்டார்.
When you write letters to people, don't you sometimes write something like this? I hope you are prospering and you are in good health.
நீங்கள் நல்ல சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நலமா என்றெல்லாம் நாம் எழுதுகிறோமே அதுபோல நீங்கள் எண்ணுவதில்லையா?
It's amazing how people take a verse like this and get a big doctrine out of it.
இப்படிப்பட்ட வசனத்தை வைத்துக் கொண்டு அதை வைத்து ஒரு பெரிய உபதேசத்தை அவர் உண்டாக்கிக் கொள்வது ஆச்சரியமா இருக்கிறது.
I wish they would emphasize other verses. There are many other verses about victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் கொள்கிற பல வசனங்களை உபதேசங்களாக மாற்றுவாள் என்று நான் விரும்புகிறேன்.
But God has allowed those who want to be blind to those verses to be deceived into this false doctrine.
இவ்விதமான வசனங்களுக்கு குருடா இருக்கக்கூடியவர்கள் வஞ்சிக்கப்படும்படியாக தேவன் அவர்களை அனுமதித்து விட்டார்.
It is certainly God's will that we should have all our earthly needs met.
பூமிக்குரிய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம்தான்.
But it's not God's will that all his children should be rich.
ஆனால் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல.
It is God's will that we should be generally healthy.
நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம்.
But we can't say that everybody who is sick is outside God's will.
ஆனால் வியாதியாக இருக்கிற எல்லாருமே தேவ சத்தத்துக்கு புறமா இருக்கிறான் என்று சொல்ல முடியாது.
He goes on in verse 4 to say,
நான்காம் வசனத்திலே சொல்கிறார்,
My greatest joy is to hear my children walking in the truth.
என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷமே அதிகமான சந்தோஷம்.
That is the should be the desire of every spiritual father.
ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனுக்கும் இப்படித்தான் வாஞ்சி இருக்க வேண்டும்.
Our greatest delight should be to see our spiritual children, our physical children walking in the truth.
நம்முடைய ஆவிக்குரிய அல்லது சரீரத்துக்குரிய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்பதே நம்முடைய சந்தோஷமா இருக்க வேண்டும்.
And then he speaks about people who were traveling evangelists who visited Gaius.
காயுவை வந்து சந்தித்ததான பிரயாணத்திலே வருகிற சுவிசேஷங்களை குறித்து சொல்கிறார்.
He says the way you have helped these traveling evangelists is a great testimony to your goodness.
பிரயாணம் பண்ணி வருகிற சுவிசேஷங்களுக்கு நீ உதவி செய்தது ஒரு பெரிய சாட்சி என்று சொல்கிறார்.
Because these preachers, the sincere servants of God, verse 7.
ஏழாம் வசனத்திலே இந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் உண்மையான ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள்.
They went out for the sake of the name of Jesus Christ, accepting nothing from the Gentiles.
பிரஜாதிகளிடம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு சென்ற உடன் வேலையார்கள்.
There is a verse that teaches us that those early disciples, those early servants of God, never took money from unbelievers.
ஆதிகாலத்திலே வாழ்ந்த தேவ பிள்ளைகள் அவிசுவாசிகளிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளவே இல்லை என்று நாம் அறிகிறோம்.
Now today we find so many preachers collecting money from everybody.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் எல்லாரிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்கிறதை பார்க்கிறோம்.
There are people who go with receipt books to every home, believer or unbeliever, and collect money.
அவிசுவாசியோ விசுவாசியோ எல்லா வீடுகளுக்கும் சென்று ரசீது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பணத்தை வசூல் செய்கிறார்.
Whether nominal Christians or born again doesn't matter.
பெயர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும்
சரி. They ask everybody to give money, they will never find out whether the person is born again.
மனதிலும் இருக்கிற இல்லையா என்று கண்டுபிடிக்காதபடிக்கு எல்லாரிடத்திலிருந்தும் பணத்தை வசூல் செய்கிறார்.
They have public meetings to preach the gospel and then they take a collection there.
அவர்கள் பொது கூட்டத்தை நடத்தி சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாரிடத்திலிருந்தும் காணிக்கை வாங்குகிறார்கள்.
A lot of people who come for public crusades are not born again believers.
பொது கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் அநேகம் பேர் மறுபடியும் மனந்திரும்பின பிள்ளைகள் அல்ல.
If you take a collection there,
அங்கே காணிக்கை வசூல் செய்தால்,
how can you fulfill this verse, accepting nothing from unbelievers?
அவிசுவாசிகளிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்கிற வார்த்தை எப்படி நிறைவேற்ற முடியும்?
It because we are living in a day when people have a complete disregard for God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் மதிப்பு கொடுக்காத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And are only interested in getting as much money as possible.
அவருடைய விருப்பம் எல்லாம் எவ்வளவு பணம் வேண்டுமோ அவ்வளவு பணத்தை பெற்றுக்கொள்வது.
That is why Christ them has drifted away from God.
ஆகவேதான் கிறிஸ்தவம் தேவனை விட்டு வழி விலகி போய்
விட்டது. You either love God or you love money.
ஒன்று தேவனை நேசிங்கள் இல்லாவிட்டால் பணத்தை நேசிங்கள்.
And I have to say today's Christendom loves money.
இன்றைக்குள்ள கிறிஸ்தவம் பணத்தை நேசிக்கிறது என்று நான்
சொல்கிறேன். God has allowed it to drift away from him.
தேவனை விட்டு வழி விலக செய்யும்படி வழி விலகி போக முடியாது தேவன் அனுமதித்து
விட்டார். So here are important verses.
ஆகவே இங்கே முக்கியமான வசனங்கள் காணப்படுகிறது.
Those who serve the Lord must be supported by God's people.
தேவனுடைய வார்த்தையிலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்களாலே தாங்கப்பட வேண்டும்.
We cannot preach the gospel to an unbeliever and ask him to put money into the collection bag before we preach the gospel to him.
அவிசுவாசியினிடத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு முன்பதாக காணிக்கை பெட்டியிலே பணத்தை போடு என்று நாம் கேட்க முடியாது.
Here John says,
யோவான் சொல்கிறார்,
I appreciate you guys that you have supported these servants of God because they don't take any money from unbelievers.
அவிசுவாசிகளிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்யாத இந்த ஊழியர்களிலிருந்து நீ அவர்களை தாங்கினபடினாலே உன்னை நான் மெச்சிக் கொள்கிறேன் என்று
சொல்கிறார். He takes the example of Diotrephes.
அதற்கு பிறகு தேமோத்ரியை அவர் எடுத்துக் கொள்கிறார்.
In verse 9.
9வது வசனத்திலே தியோத்ரேப்புவை அவர் சொல்கிறார்.
He says he loves to be first.
அவன் முதன்மையானவனாக இருக்க
விரும்புகிறான். Among everybody.
எல்லாரோடும்
மத்தியிலே. He doesn't want to be a servant.
அவன் ஒரு பணியாளர் இருக்க
விரும்பவில்லை. He wants to be a leader and first in front before everybody.
எல்லா இடங்களிலேயும் தலைவனாக இருக்க விரும்புகிறான், முதன்மையாக இருக்க
விரும்புகிறான். He does not accept what we say.
நாம் சொல்லுகிறதை அவன் ஏற்றுக்கொள்கிறான்.
John was an apostle.
யோவான் ஒரு அப்போஸ்தலன்.
An apostle is a man who is an elder to the elders.
மூப்பர்களுக்கெல்லாம் மூப்பன் தான் அப்போஸ்தலன்.
Just like an elder has authority over his local church.
எப்படி ஒரு மூப்பனுக்கு ஸ்தல சபையில் அதிகாரம் இருக்கிறதோ,
the apostle has authority over the elders.
அப்போஸ்தலனுக்கு மூப்பர்கள் மீது அதிகாரம் இருக்கிறது.
And he says they won't accept what I say.
ஆனால் நான் சொல்லுகிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று சொல்கிறார்.
And for this reason he says if I come I will call attention to his deeds which he does.
நான் அங்கே வரும்பொழுது அவன் செய்கிற காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்.
He accuses us with wicked words.
தவறான வார்த்தைகளை வைத்து எங்களை குற்றம் சாட்டுகிறான்.
He does not receive the brothers we sent himself.
நாங்கள் அனுப்புகிற சகோதரரை ஏற்றுக்கொள்கிறதில்லை.
And if anybody else receives those brothers, he puts them out of the church.
அந்த சகோதரரை ஏற்றுக்கொள்கிற யாராவது இருந்தால் அவர்களை சபைக்கு புறமே தள்ளுகிறான்.
This is happening even today.
இன்றைக்கும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
People who want to be first,
முதன்மையானவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள்,
and who want to exercise their authority as lords,
ஆண்டவர்மார்களாக இருந்து தங்களுடைய அதிகாரத்தை பிரயோகம் பண்ண விரும்புகிறவர்கள்,
who have no apostle to guide them,
அவர்களை வழிநடத்துவதற்கு அப்போஸ்தலர்கள் இல்லை,
who will not listen to advice from godly older brothers,
தேவ பக்தியுள்ள முதிர்ந்த சகோதரர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்.
We see Diotrephes even today.
இன்றைக்கும் தியோத்ரேப்புகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
And he says in verse 11, do not imitate such people who are evil.
இப்படிப்பட்ட தீமை செய்கிறவர்களை நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்கிறார்.
Because one who does evil has not even seen God.
தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை.
The one who does good, he belongs to God.
நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்.
In contrast,
அதற்கு எதிராக
we find another brother, Demetrius.
தேமோத்ரி என்ற ஒரு சகோதரனை பார்க்கிறோம்.
He was possibly an elder too.
அவனும் ஒரு மூப்பனாய் இருக்கலாம்.
And he has received a good testimony from everyone.
எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்கிறான்.
And from the truth itself.
சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன்.
And we also bear witness to him.
நாங்களும் அதற்கு சாட்சி
கொடுக்கிறோம். So here were two brothers, Demetrius and Gaius, who were very good examples.
இங்கே நல்ல மாதிரிகளாய் இருக்கக்கூடிய காயும் தேமோத்ரியும் இருக்கிறார்கள்.
And one who was a very bad example.
ஒரு கெட்ட மாதிரியா இருக்கக்கூடிய தியோத்ரேப்பும் இருக்கிறான்.
What was it that made Diotrephes a bad example?
தியோத்ரேப்பை கெட்ட மாதிரியாக உண்டாக்கினது எது?
It doesn't say he was committing adultery.
அவர் விபச்சாரம் செய்தார் என்று சொல்லப்படவில்லை.
It doesn't say he was stealing money.
பணம் திருடினான் என்று சொல்லப்படவில்லை.
No, he probably had a very good upright testimony.
அவனுக்கு நேர்மையான நல்ல ஒரு சாட்சி இருந்திருக்கும்.
Many Diotrepheses in the world today do have a good testimony.
இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற பல தியோத்ரேப்புகளுக்கு நல்ல சாட்சி இருக்கிறது.
But what is their problem?
அவளுடைய பிரச்சனை என்ன?
They love to be first.
அவர் முதன்மையாக இருக்க விரும்புகிறார்.
That's what it says in verse 9.
9வது வசனத்தில் இதை தான் பார்க்கிறோம்.
And that's a good question you can ask yourself if you are a spiritual leader or shepherd of God's people.
நீங்கள் தேவனுடைய மந்தைக்கு மேய்ப்பனாக இருந்தால் இதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம்.
Is your attitude to them that of a servant?
அவர்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு பணியாளை போல இருக்கிறதா, ஊழியனை போல
இருக்கிறதா? Or do you seek to be like a lord?
அல்லது அவர்கள் மீது ஒரு கர்த்தாவாக இருக்க விரும்புகிறீர்களா?
Do you always want to be first?
எப்பொழுதுமே நீங்களே முதன்மையானவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா?
Are you willing to listen to the others when they speak?
மற்றவர்கள் பேசும்பொழுது அதை கவனித்து கேட்க விரும்புகிறீர்களா?
Or do you only want everybody to listen to you?
அல்லது எல்லாருமே நான் பேசுகிறதை தான் கேட்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா?
See, this one man leadership is never found anywhere in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே ஒரு மனிதன் ஆளுகை செய்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியாது.
One purpose of this dual leadership,
இந்த இரண்டு பேர் ஒரு தலைமைத்துவத்தை எடுப்பதனுடைய நோக்கம்,
is to prevent the dictatorship that comes when one man is the leader.
ஒரு மனிதனா இருக்கும்போது அங்கே வரக்கூடிய சர்வாதிகாரத்தை அது தடை செய்கிறது.
Diotrephes was like a one man leader.
தியோத்ரேப்பு ஒரு மனிதன் தலைவனா இருக்கக்கூடிய காரியத்தை காண்கிறது.
I don't know whether Demetrius was his fellow elder.
தேமோத்ரி அவனுடைய உடன் ஊழியனா என்று எனக்கு தெரியாது.
But he would not let Demetrius have any say in things.
ஆனால் எந்த ஒரு காரியத்திலேயுமே தேமோத்ரிக்கு இடம் கொடுக்க
மாட்டார். There are many pastors and preachers like that today.
இன்றைக்கு இப்படிப்பட்ட அநேக போதகர்களும் பிரசங்கியாரும் காணப்படுகிறார்கள்.
For name's sake they say they have some co-workers.
பேருக்காக ஒரு உடன்ஊழியனை வைத்திருப்பார்கள்.
They won't listen to anybody.
ஆனால் யாருக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள்.
They are a law unto themselves.
அவர்கள் தங்களுக்கே அவர்கள் பிரமாணமாய் மாறிக்கொள்கிறார்கள்.
They love to be first.
முதன்மையாக இருக்க விரும்புகிறார்கள்.
And they will not accept any authority over them.
தங்களுக்கு மேலாக உள்ள அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
And if an apostle corrects them, they will not receive that correction.
ஒரு அப்போஸ்தலன் அவர்களை திருத்தும் பொழுது அந்த சீர்திருத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
So we see here warnings.
ஆகவே நாம் இங்கே எச்சரிப்புகளை பார்க்கிறோம்.
And good examples.
நல்ல மாதிரிகளையும் பார்க்கிறோம்.
For our protection.
நம்முடைய பாதுகாப்புக்காக.
May God help us to learn these lessons.
இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
Today we come in our study through the Bible to the book of Jude.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்தில் இப்பொழுது யூதா நிருபத்துக்கு வந்திருக்கிறோம்.
We've almost finished studying through the Bible. Now this is the second last book.
கடைசியிலிருந்து அதுக்கு முந்தின புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நாம் இந்த வேதாகமத்தை முடிக்க போகிறோம்.
And the subject in this small letter is about contending earnestly for the faith.
விசுவாசத்திற்காக போராடுவது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது.
As we read in verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறது போல.
And Jude says,
யூதா சொல்கிறார்,
By the way, Jude was also a brother of Jesus, just like James.
யாக்கோபை போல யூதாவும் இயேசுவினுடைய சகோதரனாக இருக்கிறார்.
He had watched Jesus' life for many years in his home.
தன்னுடைய குடும்பத்தில் அநேக வருடங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை கவனித்திருக்கிறார்.
John 7 says he did not believe in Jesus.
யோவான் ஏழாம் அதிகாரத்தில் யூதா இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம்.
He also must have been converted after the resurrection.
இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இவரும் மனம் திரும்பிக்க வேண்டும்.
But he doesn't claim in the letter I am a brother of Jesus. He just says I am a bond servant of Jesus.
நான் இயேசுவின் சகோதரன் என்று இந்த கடிதத்தில் எங்கும் எழுதவில்லை, ஆனால் இயேசுவின் ஊழியக்காரன் என்று சொல்கிறார்.
And he did not actually want to write on this subject.
அவர் இந்த கருப்பொருளிலே எழுத விரும்பவில்லை.
He says, I wanted to write to you, verse 3, about our common salvation.
நம்முடைய பொதுவான இரட்சிப்பை குறித்து நான் எழுதும்படி கருத்துள்ளவனாக இருந்தேன்.
I wanted to write to you, in other words, he wanted to write something like Paul's letter to the Romans about the gospel.
சுவிசேஷத்தை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதினாரே அதுபோல ஒரு கடிதத்தை எழுத விரும்பினார்.
But he says, while I was about to write that,
நான் அதை எழுத ஆரம்பிக்கும் பொழுது,
I felt an urge to write to you about contending earnestly for the faith.
விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய்
கண்டது. Man of God who is writing inspired by the Holy Spirit against false teachers.
இங்கே இன்னொரு தேவ மனிதர் தவறான போதங்களுக்கு விரோதமாக ஆவியானவர்கள் எழுத உந்தப்படுகிறார்.
Against deceivers who were in the church.
சபையில இருக்கக்கூடிய வஞ்சகர்களுக்கு விரோதமாக எழுதுகிறார்.
So much of the New Testament teaching is warning us against deception.
அநேக புதிய ஏற்பாட்டு போதனைகள் நம்மை வஞ்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியாத கொடுக்கக்கூடிய போதனைகள்.
Warning us against false teaching, false teachers.
கள்ள போதகர்கள், கள்ள போதகம் இவைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எச்சரிப்புகள்.
So that even when he was trying to write about salvation, the Holy Spirit said no. Write against false teachers.
பொதுவான இரட்சிப்பை குறித்து எழுத அவர் பிரயத்தனம் பண்ணினாலும் ஆவியானவர் இல்லை, கள்ள போதகத்தை குறித்து எச்சரித்து எழுத என்று சொல்கிறார்.
And he says these people, verse 4, have crept in without being noticed.
இவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம்.
See, these false teachers don't come in openly through the door.
இந்த கள்ள போதகர்கள் நேரடியாக வாசல் வழியாய் வருவதில்லை.
They creep in like snakes from under the door.
அவர்கள் கதவுக்கு கீழாக பாம்பு நுழைவது போல நுழைகிறார்கள்.
They creep in avoiding the leadership of the church, trying to contact people in the church.
சபையிலே உள்ளதான தலைவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் மற்ற சபை விசுவாசிகளை தொடர்புபடுத்தி அப்படியாக உள்ளே நுழைகிறார்கள்.
You got to be careful of any brother who comes to your church and does not seek to identify himself to the leaders and seeks to contact people in the church without going through the leaders.
யாராவது உங்கள் சபைக்கு வந்து சபையின் தலைவரோடு கூட நேரடியாக ஐக்கியம் வைத்து அவர் மூலமாக வராதபடி நேரடியாக மற்ற விசுவாசிகளோடு கூட தொடர்பு ஏற்படுத்துகிறவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
These are the people who creep in.
இப்படிப்பட்டவர்கள் தான் பக்க வழியாய் நுழைகிறவர்கள்.
And these are people who preach a false grace.
இவர்கள் பொய்யான கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள்.
They turn the grace of God, verse 4, into licentiousness.
தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
That means they say grace is not something to give us victory over sin. Grace is just that God overlooks our sins.
கிருபை என்பது பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை கொடுப்பதல்ல, ஆனால் தேவன் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அதை மன்னித்து விடுகிறார் என்கிறதான காரியத்தை தான் கிருபை என்று சொல்கிறார்கள்.
Every passage of scripture teaches us clearly that grace is God's help to help us overcome.
வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் கிருபை என்பது நாம் மேற்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிற உதவி என்று சொல்கிறது.
Romans 6:14 where it says
ரோமர் 6:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
You shall not have dominion over you because you are under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
In Romans 5 where sin abounded grace abounded much more.
பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிட்டு என்று ரோமர் 5 இலே வாசிக்கிறோம்.
And through grace we can reign in life.
கிருபையின் மூலமாய் ஜீவனிலே நாம் ஆளுகை செய்ய முடியும் என்று ரோமர் 5 இலே வாசிக்கிறோம்.
Says in Hebrews 13 that it's good for the heart to be strengthened by grace.
இருதயமானது கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது நல்லது என்று எபிரேயர் இலே வாசிக்கிறோம்.
It says in 2 Corinthians 12 that grace is sufficient to help us In every situation we ever face.
நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய முடியாக கிருபை போதுமானதா இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே
வாசிக்கிறோம். In 1 Peter 5 God gives grace to the humble.
1 கொரிந்தியர் 1 பேதுரு 5 அதிகாரத்திலே தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார் என்று பார்க்கிறோம்.
To lift them up.
அவளை மேலே தூக்கி எடுக்க
முடியும். Humble yourself, God gives you grace and he'll exalt you in due time, it says.
நீங்கள் அவருடைய கிருபைக்கு கீழே உங்களை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார்.
Exalt means what?
உயர்த்துவார் என்றால் என்ன
பொருள்? He's not going to exalt you to be the president of your country.
உங்களை நாட்டிலே ஜனாதிபதியாக உயர்த்துவார் என்ற அர்த்தம்
அல்ல. He's going to exalt you over sin.
பாவத்தின் மேலே உங்களை உயர்த்துவார்.
And over the world.
உலகத்தின் மீது உங்களை உயர்த்துவார்.
That is what grace comes for.
இதற்காகத்தான் கிருபை வருகிறது.
But instead of all this,
இவைகளுக்கு பதிலாக,
you have all this false teaching about grace.
கிருபையை குறித்ததான தவறான போதனைகள்.
Where it's just as if God overlooks, you keep on sinning and God keeps on overlooking it.
நீ பாவம் செய்து கொண்டே இரு, தேவன் அதை கண்டுகொள்ள மாட்டார் என்பதுதான் கிருபை என்று அநேகர் போதிக்கிறார்கள்.
So you can identify a false teacher by seeing what type of grace he talks about.
அவர் எவ்விதமான கிருபையை பற்றி பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக கள்ள போதகர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
Does he seek to lead you to a holy life?
உங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நடத்த அவர் முயற்சிக்கிறாரா?
Is it a holy life which is a result of rules and regulations under the law?
பிரமாணத்துக்கு கீழாக விதிமுறைகளை கொடுத்து அதன் மூலமே வரக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையை
முக்கியப்படுத்துகிறார்.
அதுவும் கள்ள போதகம் தான்.
Or is it a holy life that comes through faith and receiving God's grace?
அல்லது விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையா?
And he warns people about those who teach that once you're saved you don't have to worry about anything.
ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் போதும், பிறகு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று போதிக்கிற போதகர்களை குறித்து எச்சரிக்கிறார்.
Once God has accepted you, you're okay.
ஒருமுறை தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான் போதும் என்று சொல்கிறார்.
He gives us three warnings.
மூன்று எச்சரிப்பை கொடுக்கிறார்.
Yes, I want to remind you.
உங்களை நான் ஞாபகமூட்டுகிறேன்.
The people who came out of Egypt were accepted by God and then God rejected them.
எகிப்திலிருந்து வந்த மக்களை தேவன் ஏற்றுக்கொண்டார், பிறகு அவர்களை தள்ளிவிட்டார்.
நம்பர் ஒன் எக்ஸாம்பிள்,
முதலாவது உதாரணம்.
So be careful.
ஆகவே ஜாக்கிரதையாக
இருங்கள். Don't think that because you are redeemed by the blood of the lamb you will necessarily continue to be accepted by God forever.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டபடினாலே தொடர்ந்து நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று எண்ண
வேண்டாம். You have to continue in faith.
நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும்.
God destroyed those who did not believe.
அங்கே விசுவாசிக்காதவர்களை தேவன் அழித்து போட்டார்.
செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் தி ஏஞ்சல்ஸ்.
இரண்டாவது உதாரணம் தூதர்கள்.
ஏஞ்சல்ஸ் வர் ஆல் ஹாப்பிலி அக்செப்டட் பை காட் இன் ஹெவன் ஒன்ஸ்.
ஒரு முறை தூதர்கள் எல்லாரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சந்தோஷமானவர்களாக இருந்தார்கள்.
வென் தே வெண்ட் அவுட் சைட் தி பவுண்டரிஸ்,
ஆனால் தங்களுடைய எல்லை கோட்டுக்கு தாண்டி வெளியே போகும்பொழுது
God punished them.
தேவன் அவர்களை தண்டித்தார்.
Once accepted but then rejected.
ஒருமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், பின்பு அவர்கள் தள்ளிவிடப்பட்டார்கள்.
He kept them in eternal bonds under darkness for the judgment.
அவர்கள் நியாயத்தீர்ப்புக்காக நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்.
And the third example,
மூன்றாவது உதாரணம்,
Sodom and Gomorrah.
சோதோம் குமாரா பட்டணத்தார்.
How God punished them because they continued to live in sin even though they were warned.
அவர்கள் எச்சரிக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்தபடினாலே தேவன் அவர்களை அழித்து போட்டார்.
People who took advantage,
சாதகமாக தேவனுடைய நன்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறவர்கள்.
They are exhibited as an example in undergoing the punishment of eternal fire.
நித்திய அக்னியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
What was their sin?
அவருடைய பாவம் என்ன?
Verse 7, they indulged in gross immorality and went after strange flesh.
அவர்கள் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போனார்கள்.
That means it was not just immorality men and women.
அங்கே விபச்சாரம் செய்கிற ஒழுக்கமற்ற ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல,
men and men.
ஆனால் ஆண்களும் ஆண்களும்.
And that God allowed it for a time, the hope they would repent, then they didn't, he destroyed the whole city by fire.
அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஒரு சில கால கட்டத்துக்கு தேவன் அனுமதித்தார், அதற்கு பிறகு அவர் மனம் திரும்பவில்லை என்று அவர்களை அழித்து போட்டார்.
So there is a warning, three warnings given us.
ஆகவே மூன்று எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And in verse 8 and 9
8, 9, 10
he warns us about being careful that we don't speak evil about authorities.
அதிகாரத்தில் இருக்கிறவர்களை குறித்து நாம் தவறாய் பேசக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார்.
These false teachers will reject authority, verse 8.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், இந்த கள்ள போதகர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவார்கள்.
A genuine teacher will always accept authority.
ஒரு உண்மையான போதகன் எப்பொழுதுமே அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வான்.
If you are a person who has no authority over you,
உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரமும் இல்லை என்கிற ஒரு நபராய் நீங்கள்
இருக்கலாம்,
யாருக்கும் நீங்கள் செவிடுக்காத நபராய் இருந்தால்,
then you are in danger of being a false teacher yourself.
நீங்களே கள்ள போதகராய் மாறக்கூடிய ஒரு அபாயத்திலே காணப்படுகிறீர்கள்.
He says even Michael who is an archangel,
பிரதான தூதனாகிய மிகாவேல் கூட,
verse 9,
9th வசனம்,
when he was disputing with the devil about the body of Moses,
மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது,
we don't know when this happened,
இது எப்பொழுது நடந்தது என்று நமக்கு தெரியாது.
See, two people appeared on the mount of transfiguration with Jesus.
மறுரூப மலையிலே இரண்டு பேர் இயேசுவுக்கு காட்சியளித்தார்கள்.
One was Elijah who never died.
மரிக்காத எலியா ஒருவர்.
So his body was not anywhere on the earth.
ஆகவே அவருடைய சரீரம் பூமியில் எங்கும் காணப்படவில்லை.
The other was Moses who did die and his body was on the earth.
இன்னொருவன் மோசே, அவன் மரித்தான், அவருடைய சரீரம் பூமியில் காணப்பட்டது.
And so whether this was a dispute concerning Moses, we don't know.
ஆகவே இந்த மோசேயை குறித்ததான தர்க்கமா என்ன என்று
நமக்கு தெரியாது. There was some discussion there.
ஆனால் ஏதோ அங்கே ஒரு தர்க்கம் நடந்தது.
And Michael does not say go to hell or something like that.
மிகாவேல் அவனை பார்த்து நரகத்துக்கு போ என்று சொல்லவில்லை.
He says the Lord rebuke you Satan.
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சாத்தானை பார்த்து சொன்னார்.
Michael recognized his position.
மிகாவேல் தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டான்.
Only the Lord has authority over Satan.
கர்த்தருக்கு மட்டுமே சாத்தானின் மீது அதிகாரம் இருக்கிறது.
In the name of the Lord.
ஆகவே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினார்.
We don't have authority over Satan except through our connection with Jesus Christ our head.
நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவின் தொடர்பின் மூலமாக அல்லாமல் பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் கிடையாது.
That's why when we rebuke or resist Satan we say in the name of Jesus.
ஆகவே தான் பிசாசியோ அசத்தாவில கடிந்து கொள்ளும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று நாம் சொல்கிறோம்.
We can't bind Satan today.
இன்றைக்கு நாம் சாத்தானை கட்ட முடியாது.
And so many people try to do it.
அநேகரை செய்ய
முயற்சிக்கிறார். Satan we bind you.
சாத்தானை உன்னை கட்டுகிறோம் என்று சொல்கிறார்.
He is not bound, he is still roaming around.
அவன் இன்னும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், கட்டப்படவில்லை.
You can't even bind the demons.
நீங்கள் பிசாசுகளை கூட அசுத்தாவிகளை கூட
one day
கட்ட முடியாது.
Jesus will bind them.
ஒரு நாளிலே இயேசு அவர்களை கட்டுவார்.
In Revelation 20
வெளிப்படுத்தின விசேஷம் 20
அதிகாரம். What we can bind today is only the activities of Satan.
இன்றைக்கு நாம் எதை கட்ட முடியும் என்று சொன்னால் பிசாசினுடைய கிரியைகளை, சாத்தானுடைய கிரியைகளை கட்டலாம்.
We need to recognize our boundaries.
நம்முடைய எல்லைகளை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம்.
Some people are arrogant and don't recognize their boundaries.
சிலர் இருமாப்பா இருந்து தங்களுடைய எல்லையை அறியாமல் இருக்கிறார்கள்.
Here it speaks about people who are like unreasoning animals verse 10.
10 வசனத்திலே புத்தி இல்லாத மிருகங்களை போல இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
A person who is uncontrolled in his lust.
தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த அறியாத ஒரு மனிதன்.
There are many young men like that.
இதுபோல அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள்.
When you see a number of dogs following after a female dog on the road.
ஒரு பெண் நாயை பல ஆண் நாய்கள் துரத்தி கொண்டு போவது போல.
That's the way a lot of young boys are.
அநேக பையன்மார்கள் இப்படி சுத்துகிறார்கள்.
Chasing after a girl.
ஒரு பெண்ணை துரத்துகிறார்கள்.
Even believers.
விசுவாசிகள் கூட.
They are like unreasoning animals.
புத்தி இல்லாத மிருகங்களைப் போல அவர்கள் இருக்கிறார்.
No control over their lust.
தங்களுடைய இச்சையிலே அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை.
And then he speaks in verse 11 about three Old Testament examples as a warning.
எச்சரிப்பாக மூன்று பழைய ஏற்பாட்டு மாதிரிகளை சொல்கிறார்.
One is Cain.
ஒன்று காயின்.
The other is Balaam.
பிலயாம்.
And the other is Korah.
கோரா.
And these three people had three different dangers.
இந்த மூன்று நபர்களுக்கும் மூன்று வித்தியாசமான ஆபத்துகள் காணப்பட்டன.
In three areas.
அவர்கள் மூன்று பகுதிகளிலே நமக்கு எச்சரிப்பு சொல்கிறார்கள்.
The way of Cain is the way of jealousy.
காயினுடைய வழியானது பொறாமையின் வழி.
Whenever you're jealous of somebody else who has a better ministry than you.
உங்களை காட்டிலும் மேன்மையான ஊழியத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் மீது பொறாமை வந்தால்.
Or a better house.
உங்களை காட்டிலும் நல்ல வீட்டில் வாழ்கிறவர்களை
பார்த்து. Or good looking.
மிகவும் அழகாக இருக்கிறவர்கள்.
Or a better job.
நல்ல வேலையில் செய்கிறவர்கள்.
Jealousy can come due to many reasons.
பல காரணங்கள் மூலமாக பொறாமை வரலாம்.
And when we are jealous of somebody else
nam yarayavadu paarthu poramai padum bodhu
it can lead to wrong attitudes just like Cain had towards Abel
kainukku abel mel irundhadu pola thavarana oru manappanmai namakkulaga undaaki vidum
and then we can say they have gone the way of Cain
appozhudhu nam ivargal kainudaiya vazhil nadandhargal endru solalam
so that's one area we have to be careful about
agave nam indha pagudhile jaagradhaiya irukka vendum
the second is the error of Balaam
irandavathu kaaryam Pilayamudaiya thavaru
another big danger in the church
sabaiyil irukkakoodiya migaperiya oru abayam
that is
adhu enna vendral
the danger of preaching for money
பணத்துக்காக பிரசங்கிப்பது
going where you can get more money
எங்கே நிறைய பணம் கிடைக்குமோ அங்கே செல்வது
like Balaam went to preach for Balak when Balak offered more money.
பிலயாம் பாலாக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கும் பொழுது அங்கே பிரசங்கிக்க முடியாது போனான்.
We have to be careful about that.
நாம் இதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Don't get led by money but led by God.
நாம் பணத்தினாலே வழிநடத்தப்படாதபடிக்கு தேவனாலே வழிநடத்தப்படுவதாக இருக்க வேண்டும்.
Most preachers in the world today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக பிரசங்கியார்கள்
in the error of Balaam.
பிலயாமினுடைய தவறிலே இருக்கிறார்கள்.
See if you look at the preaching of Balaam in Numbers chapter 23 to 25.
எண்ணாகமம் 23 லிருந்து 25 வரை பிலயாமினுடைய பிரசங்கத்தை பார்த்தால்
or 22 to 24.
22 லிருந்து 24 வரை
you don't find anything wrong that he said.
அவன் சொன்ன காரியங்களில் தவறு ஒன்றும் இல்லை.
Everything he said was right.
அவன் சொன்னதெல்லாம் சரிதான்.
He even prophesied about the coming of the Messiah.
மேசியா வருகை குறித்தும் கூட தீர்க்கதரிசனம் உரைத்தான்.
And everything he said about Israel was right.
இஸ்ரவேலை குறித்து சொன்ன காரியங்களெல்லாம் நல்லதுதான்.
Everything he said about God was right.
தேவனை பற்றி சொன்னதும் சரிதான்.
Teaching us that today a false prophet like Balaam may have correct doctrine.
இன்றைக்கும் பிலயாமை போல உள்ள ஒரு கள்ள தீர்க்கதரிசி அவருடைய உபதேசம் நேர்மையா இருக்கலாம்.
But they go after money.
ஆனால் அவர்கள் பணத்துக்கு
பின்னாக செல்கிறார்கள்.
இன்றைக்கு இப்படிப்பட்ட திரளான பிரசங்கியர்கள் உலகத்தில் காணப்படுகிறதை பாருங்கள்.
And the third example,
மூன்றாவது உதாரணம்
is Korah. And that is a spirit of rebellion against God appointed authority.
தேவனே நியமித்த அதிகாரத்துக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுவது.
God had appointed Moses as an authority over Israel.
இஸ்ரவேலுக்கு மேலே தேவன் மோசே அதிகாரியாக வைத்தார்.
Korah rebelled against that.
அதற்கு விரோதமாக எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணினான்.
And said, "Who are you to be an authority over me?"
எனக்கு மேல் அதிகாரியாக இருப்பதற்கு நீ யார் என்று கேட்டான்.
And that's the one place in the Bible where we read the earth opened up and people went alive into hell.
அந்த ஒரே ஒரு இடத்திலே தான் பூமியானது தன் வாயை பிளந்து அவர்கள் உயிரோடு கூட பாதாளத்துக்கு சென்றார்கள் என்று
வாசிக்கிறோம். We read about two people who went alive into heaven like Enoch and Elijah.
ஏனோக் எலியா என்கிற இரண்டு பேர் உயிரோடு கூட பரத்துக்கு சென்றதை பார்க்கிறோம்.
But in Numbers 16, 250 people went alive into hell.
எண்ணாகமம் 16 அதிகாரத்திலே உயிரோடு கூட 250 பேர்கள் நரகத்துக்கு சென்றதை பார்க்கிறோம்.
Because of rebellion against God appointed authority.
தேவனே நியமித்ததான அதிகாரத்திற்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணினார்கள்.
There are three things God hates.
இங்கே மூன்று காரியங்களை தேவன் வெறுக்கிறார்.
Especially if they are found among believers.
குறிப்பாக இவைகள் விசுவாசிகளிடத்தில் காணப்படுமானால் பொறாமை,
covetousness,
பொருளாசை,
and rebellion.
முரட்டாட்டம்.
Let's be careful about these things.
இந்த காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம்.
He says these people who preach are like clouds without water in verse 12.
12வது வசனத்திலே பார்க்கிறோம் இவர்கள் தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள்.
They are like wandering stars verse 13.
13வது வசனத்திலே இவர்கள் அலைகிற நட்சத்திரமாக இருக்கிறார்கள்.
And we must not be deceived by them.
இவைகளினாலே நாம் ஏமாற்றப்படக்கூடாது.
We must check that these attitudes are not in our own heart.
இந்த மனப்பான்மைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும்.
We must avoid preachers who we sense have got these attitude in their heart.
இப்படிப்பட்ட மனப்பான்மை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று நாம் உணர்ந்தால் அப்படிப்பட்ட பிரசங்கியாரையும் தவிர்க்க வேண்டும்.
And then he gives us one good example from the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலிருந்து நல்ல ஒரு மாதிரி அவர் சொல்கிறார்.
That was a good preacher, Enoch.
அவர்தான் ஏனோக் என்கிற நல்ல பிரசங்கியார்.
This is the one place in the Bible which says that Enoch was a preacher.
ஏனோக் ஒரு பிரசங்கியார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் இங்கேதான்.
We know that from the Old Testament he was a man who walked with God.
தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து அறிந்து கொள்கிறோம்.
Here we read that he was a preacher who preached judgment on God's people, on judgment on the nations of the world.
இந்த உலகத்தின் ஜாதிகளை தேவன் நியாயந்தீர்க்க போகிறார் என்பதை தீர்க்கதரிசனம் உரைத்தார்.
And he spoke about the second coming of Christ.
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து தீர்க்கதரிசனமாய் உரைத்திருக்கிறார்.
He says the Lord is going to come with thousands of his holy ones.
தம்முடைய ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட தேவன் வர போகிறார் என்று அவர் தீர்க்கதரிசனம் முன்னறிவித்தார். யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம்.
Convict the ungodly of all the ungodly deeds and ungodly way in which they have lived.
அபத்தி உள்ளவர்கள் யாவரும் அவத்தியாக செய்து வந்த அவத்தியான கிரியைகள் நிமித்தம் கடிந்து கொள்ள வேண்டும்
என்று சொன்னார். All the evil things that ungodly sinners have spoken against him.
அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாயந்திருக்க வருகிறார்.
Enoch is the first preacher in the Bible.
ஆகவே முதல் பிரசங்கியார் வேதத்தில் காணப்படுகிற பிரசங்கியார் ஏனோக்.
And he preached judgment against sin.
அவர் பாவத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார். தேவனோடு கூட நடந்தார்.
The second preacher in the Bible is Noah.
வேதத்தில் காணப்பட்டதான இரண்டாவது பிரசங்கியார் நோவா.
About him also it says he walked with God.
அவரும் தேவனோடு கூட நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And he preached judgment against sin.
அவர் பாவத்துக்கு விரோதமாய் உள்ள நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார்.
So here's something common about the first two preachers in the Bible.
ஆக வேதத்தில் காணப்படக்கூடிய முதல் இரண்டு பிரசங்கியார்களிலே ஒரு பொதுவான காரியம் காணப்படுகிறது.
Walked with God.
இருவருமே தேவனோடு கூட நடந்தார்கள்.
And they both preached against sin.
இரண்டு பேருமே பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தார்கள்.
They didn't preach healing or prosperity.
அவர்கள் செழிப்பை குறித்தோ குணமாக்குதலை குறித்தோ
பிரசங்கித்தார்கள்.
பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தார்கள்.
Against sinful speech.
பாவமான பேச்சு.
Sinful actions.
பாவமான நடவடிக்கை.
And how God would judge them.
தேவன் எப்படி அவர்களை நியாயந்தீர்ப்பார் என்பதை குறித்து பிரசங்கித்தார்கள்.
So rarely hear this type of preaching nowadays.
இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்பது மிகவும் அபூர்வமாக இருக்கிறது.
Many preachers don't walk with God today.
அது ஏன் என்று சொன்னால் அநேக பிரசங்கியார்கள் தேவனோடு கூட நடப்பதில்லை.
These false teachers verse 16 are grumblers finding fault and following after their own lusts.
இந்த கள்ள போதகர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
They go on flattering people in order to get an advantage from them.
தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள்.
But he says, beloved, remember what the words you heard from the apostles of Christ.
நீங்களோ பிரியமானவர்களே அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவுகூருங்கள்.
I would say in the day in which we are today, we're listening to so many preachers, remember the words of the apostles of Christ.
இந்த நாட்களிலே பல பிரசங்கியாருக்கு செவி கொடுக்கிற இந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய வார்த்தையை நினைவுகூருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
The apostles said that in the last days there'll be mockers following after their own ungodly lusts.
கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின் படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே.
These are worldly minded preachers who don't have the Holy Spirit.
இவர்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை, அவர்கள் உலக சிந்தை கொண்ட பிரசங்கியார்கள்.
And so Jude warns the believers.
ஆகவே யூதா விசுவாசிகளை எச்சரிக்கிறார்.
Build yourself up in your most holy faith.
உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை கட்டி எழுப்புங்கள்.
Keep on praying in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள்.
Keep yourself in the love of God.
தேவன் அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
What does it mean to pray in the Holy Spirit?
ஆவியிலே ஜெபிப்பது என்றால் என்ன அர்த்தம்?
To pray with my spirit would be praying in tongues.
என்னுடைய ஆவியிலே ஜெபிப்பது என்பது அந்நிய பாஷையில் ஜெபிப்பது என்ற அர்த்தம்.
Paul said, I will pray with my mind and I'll pray with my spirit.
என்னுடைய கருத்தோடும் நான் ஜெபிப்பேன், என்னுடைய ஆவியிலேயும் நான் ஜெபிப்பேன் என்று பவுல் சொல்கிறார்.
But when he says pray in the Holy Spirit,
பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிப்பது என்பது,
the opposite of that is praying in the flesh.
மாம்சத்திலே ஜெபிப்பதுதான் அதற்கு எதிரான காரியம்.
Praying in the Holy Spirit is praying according to the mind of God.
பரிசுத்த ஆவியினாலே ஜெபிப்பது என்பது தேவ சுத்தத்தின்படி ஜெபிப்பதாகும்.
Pray according to God's will.
தேவ சுத்தத்தின்படி அவருடைய மனதின்படி ஜெபிப்பதாகும்.
Pray like Jesus taught us to pray.
இயேசு நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படி ஜெபிப்போம்.
Hallowed be thy name.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Thy will be done.
உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக.
And give me enough bread to live on this earth.
இந்த பூமியிலே வாழ்வதற்கு போதுமான அப்பத்தை எனக்கு தாரும்.
Not make me prosperous and rich and all that.
என்னை பணக்காரனாய் மாற்றும்படியாக அல்ல.
Forgive me my sins.
என் பாவங்களை மன்னித்து
deliver me from evil.
தீமையிலிருந்தனை விடுதலையாக்கும்.
That's how a spiritual man prays.
இப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஜெபிக்கிறார்.
A lot of believers are praying today for a lot of other things.
ஆனால் அநேக விசுவாசிகள் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள்.
They're not praying in the Holy Spirit, they're praying in the flesh.
அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிப்பதில்லை, அவர்கள் மாம்சத்திலே ஜெபிக்கிறார்கள்.
Keep yourself in the love of God.
தேவ அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள்.
Means keep yourself in the center of God's love.
தேவனுடைய அன்பின் மையத்திலே உங்களை வைத்துக் கொள்ள என்றுதான் அதனுடைய பொருள்.
Perfectly sure that God loves you.
தேவனுங்களை நேசிக்கிறார் என்ற பூரண நிச்சயமுள்ளவராயிருங்கள்.
Letting that love flow through you to others.
இந்த அன்பானது உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்லட்டும்.
And wait for the mercy of our Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
Then he says about our attitude to other people we see around us who are in sin.
பாவத்திலே வாழக்கூடிய மற்ற மக்களை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
When you seek to save others from the fire of hell.
மற்றவர்களை நீங்கள் நரக அக்கினிலிருந்து நீங்கள் காக்க வேண்டும் என்று விரும்பினால் 23 வசனம்.
Make sure that you yourself don't get polluted.
முதலாவதாக நீங்கள் கரைபடாமல் இருக்கும்படியாக நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள்.
When you deal with sinners, make sure you yourself don't get polluted.
பாவிகளோடு கூட இடைப்படும் பொழுது நீங்கள் கரைபட்டு விடக் கூடாது.
And finally he says,
கடைசியாக சொல்கிறார்,
the Lord is able to keep you from stumbling.
வழுவாதபடி உங்களை காக்க வல்லவராகிய ஆண்டவர்.
And present you one day faultless before his presence with great joy.
தம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர்.
The Lord is able to present you faultless.
உங்களை வழுவாதபடி தேவன் நிறுத்த வல்லவராக இருக்கிறார்.
கீப் யூ ஃப்ரம் ஃபாலிங்.
உங்களை வழுவாதபடி நிறுத்த வல்லவர், மாசற்றவர்களை காக்க வல்லவர்.
தட் இஸ் எ கிரேட் ப்ராமிஸ்.
இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம்.
We must claim it.
நாம் இதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும்.
Lord, you have said you can keep me from falling.
ஆண்டவரே, நான் வழுவாதபடி காக்கிற தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்.
I can't keep myself from falling.
நான் வழுவாதபடி நானே என்னை காத்துக் கொள்ள முடியாது.
But he is able to keep us from falling.
ஆனால் நீர் வழுவாதபடி என்னை காத்துக் கொள்ள வல்லவர்.
Now many Christians have just accepted it as a fact that till the end of our life we'll keep on falling into sin.
நம்முடைய வாழ்நாள் பரியந்தமும் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருப்போம் என்பதை அநேகர் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
And that is because they have listened to so many false teachers.
அது ஏன் என்று சொன்னால் அநேக கள்ள போதகர்களுக்கு அவர் செவி கொடுத்தபடினாலே.
Something like Peter saying.
பேதுரு சொன்னது போல.
No matter how much you ask the Lord to save you, he'll not hold you up when you're drowning in the lake. He will allow you to sink to the bottom of the lake.
எந்த அளவு நீங்கள்
if you ask Jesus to save you,
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினை ரட்சி என்று நீங்கள் கேட்கும் பொழுது
he will not save you.
அவர்களை ரட்சிக்க மாட்டார்.
He will allow you to sink to the bottom of the lake.
அந்த ஏரியிலே அடி பக்கம் போகும் வரைக்கும் அமிழ்க செய்து விடுவார்.
That's not what happened.
ஆனால் அது நடக்கவில்லை.
When Peter said, Lord, save me.
ஆனால் பேதுரு ஆண்டவரே ரட்சி என்று சொன்ன
பொழுது immediately the Lord held his hand and prevented him from going in from sinking.
உடனடியாக அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு அவன் முழுகுவதிலிருந்து அவனை காப்பாற்றினார்.
He is the same yesterday, today and forever.
நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார்.
And today if you say Lord save me,
இன்றைக்கு ஆண்டவரே என்னை ரட்சி என்று கேட்கும் பொழுது
he will hold you just like he held Peter.
பேதுருவை பிடித்தது போலவே உங்களுடைய கரத்தையும் பிடிப்பார்.
He is able to keep you from falling.
வழுவாதபடி உங்களை காக்க வல்லவர்.
The reason he does not keep many people is they don't trust him.
அநேகர் ஏன் வழுவாதபடி காக்கப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்புவதில்லை.
They don't ask him for help.
உதவிக்காக தேவனிடத்தில் கேட்பதில்லை.
As long as Peter was walking on the water looking at Jesus, he never sank.
பேதுரு இயேசுவை பார்த்துக்கொண்டு தண்ணீரில் நடக்கும் பரியந்தமும் முழுகவில்லை.
That's a beautiful picture of how the Lord keeps us from falling.
நாம் வழுவாதபடி தேவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கிறது.
Jesus overcoming gravity and walking on the Sea of Galilee is a picture of overcoming sin.
அந்த புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து அந்த கலிலேயா கடலில் இயேசு நடக்கிறாரே அது பாவத்தை மேற்கொண்டு நடக்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறது.
Peter also overcoming gravity is a picture that we can also overcome sin.
பேதுருவும் அந்த புவியிருப்பு விசை எதிர்த்து நடப்பது நாமும் பாவத்தை ஜெயித்து நடப்பது.
But the moment he took his eyes away from Jesus,
ஆனால் இயேசு இதிலிருந்து தன்னுடைய கண்களை எடுத்த மாத்திரத்தில்
the law of gravity took over.
அந்த புவியிருப்பு விசையானது இழுக்க ஆரம்பித்தது.
The moment we take our eyes away from Jesus, we'll fall into sin.
ஆகவே நாமும் இயேசுவிடத்திலிருந்து நம்முடைய கண்களை எடுக்கும் பொழுது பாவத்தில் விழ ஆரம்பித்து
விடுவோம். That moment if we ask him to save us,
அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை ரட்சி என்று கேட்கும்
பொழுது give me grace,
எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே,
the Lord holds us,
ஆண்டவர் நம்மை பிடித்துக் கொள்கிறார்,
like he helped Peter.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
He is able to keep you from stumbling.
அவர் உங்களை விழுவாதபடி காக்க வல்லவர்.
He is able to make you stand.
நீங்கள் உங்களை நிற்கும்படியாய் அவர் உங்களை நிறுத்த வல்லவர்.
And stand one day in God's presence.
ஒரு நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்த உங்களை அவர் வைக்க வல்லவர்.
To Jesus Christ be all glory forever.
அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக.
May we proclaim this faith.
இந்த விசுவாசத்தை அறிவிப்போமா? முடிவு பரியந்தம்.
And not allow false teachers to lead us astray.
கள்ள போதகர்கள் ஒரு காலம் நம்மை வழிவிலக செய்ய அனுமதிக்க வேண்டாம்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.